அவர் கோபம் வந்தது.
இது பிரம்மேஸ்வரரும் அதட்டினார், நான் பிரம்மேஸ்வரர் இல்ல, ஆனா எங்களுக்கு பசுன்னா இஷ்டம், பாருன்னா இஷ்டம், எடுத்துன்னு போனா பிரம்மேஸ்வரிலிருந்தே தீர்மானம் பண்ணினா கொண்டு வந்து கொடுத்துட்றோம், யார் பிரம்மேஷ்டாரோ அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி கொடுத்துட்றோம், யாரும் முன்னு வரல, அது வேஸ்டா கிடைக்கிறது, நான் எடுத்துன்னு போயிட்டேன்ட்டாரு. அவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடும். சரின்னு கேள்வி கேட்கிறேன், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேன், இனிமேல இவரை ஜெயிக்க முடியாதுன்னு அதெல்லாம் உட்கார்ந்துட்டேன். ஆனா அவர் கேட்ட கேள்வியை விட உயர்ந்ததான கேள்விகள் என்ன இடத்துல இருக்கு, இதுக்கு பதில் தெரிஞ்சுக்க முடியாது, ஆகையால் நான் கேட்கிறேன்னு ஆர்த்தபாகர் வந்தார். அவர் கீழே காலலட்சணமான மிருத்யு, இவைகளுக்கெல்லாம் கர்மலட்சணமான மிருத்யு, இவைகளுக்கெல்லாம் சமாதானம் சொன்னீர். ஆனா இந்த சம்சாரமே ஒரு பந்தம், கண்ணு காது மூக்கனாக இவைகள்னால நாம் எந்தெந்த விஷயங்களை அறிகிறோமோ அந்த விஷயங்கள் நம்மளை இங்க கட்டி போடுறது. இந்த சம்சார பந்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழி உண்டா? கிரகாதி கிரக லட்சணமான மிருத்யுவுக்கு தாண்டுவதற்கு வழி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டார். அதற்கு ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக எட்டு விதமான கிரகங்களும் எட்டு விதமான அதிகிரகங்களும் இருக்கு. இந்த கிரகங்கள் அதிகிரகங்கள் இவைகள்லாம் தாண்டுவதற்கு அந்தந்த உபாசனம்னு சமாதானம் சொல்லிவிட்டார். சொன்ன பிறகு பார்த்தா இவருக்கு எல்லாமும் தெரியுது, ஆனா இவரை எப்படின்னா ஜெயிக்க முடியாது, எப்படி சொன்னாலும் இவர் மாட்டிக்கிறா போல நாம் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த சம்சாரத்தை எல்லாம் அழிக்கக்கூடியதான யார் ஒரு மிருத்யு இருக்காரோ அந்த மிருத்யுவுக்கும் மிருத்யு உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டார். உண்டுன்னு சொன்னாரேனால் அந்த மிருத்யுக்கு யார் மிருத்யுன்னு கேட்பேன், இன்னொன்னு சொன்னேன்னா அதுக்கு யார் மிருத்யுன்னு கேட்பேன். இப்படி அனவஸ்தவர் இல்லை, சம்சாரத்துக்கு யார் ஒரு சம்சாரத்தை அழிக்கக்கூடியதான மிருத்யு இருக்கு, அதுக்கு ஒரு மிருத்யு இல்லையேன்னு சொல்லிவிட்டேனால் அப்ப என்னாகும், இந்த சம்சாரத்தை அழிக்கிற மிருத்யுக்கு மிருத்யு இல்லாததுனால அப்ப என்ன ஆகும்னா இந்த சம்சாரமே மறுபடியும் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விதமா எப்படி சொன்னாலும் சமாதானம் வராது அப்படிங்கிறதா யாஜ்ஞவல்க்கியர் வசமா மாட்டிக்கொள்வார் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல கேட்டார். இதுக்கு ஜல்பம்னு பேர். குருவுக்கும் சிஷியனுக்கும் நடக்கக்கூடியதான ஒரு கதை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சம்பாதம், அதுக்கு வாதம்னு பேர். இந்த வாதத்துல சத்தியத்தை தேடுவது தவிர ஒரு ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரியல சொல்லுங்கன்னு குருவை சொல்வார். குருவானவர் இந்தப்பா இப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்வார். இதுதான் வாதம்னு பேர். இந்த வாதத்துக்கு தான் சம்பாதம், நன்றாக ஒருத்தருக்கொத்தர் மரியாதையா கௌரவமா பேசுறதுன்னு அர்த்தம். ஜல்பம்னா இன்னொருத்தரை எப்படியாவதும் தோக்க வைக்கிறது, இந்த பேச்சால மயக்கி அவரை தொகுத்து போட்டேன்னு சொல்ற பண்ணும்படி பண்றதுக்கு ஜல்பம்னு பேர். அந்த ஜல்ப கதையா இங்க நடக்கிறது, எப்படியாவது யாக்கியவல்கருக்கு தெரியப்படாது, அவருக்கு தெரியலேன்னு அவரை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கறதுதான் இவாளுடைய ஒரு நோக்கம். ஆகையால் இப்படி கேள்வி கேட்டார். அதுக்கு யாக்கியவல்கர் பதில் சொல்லக்கூடியதான் இந்த மந்திரம். அதுக்கு பார்ப்போம், உலகங்கள்லாம் மிருத்யுவுக்கு அன்னமாக இருக்கு, மிருத்யுவால் அமிருத்யுவால் அழிக்கப்படுகிறது. காசித்தா தேவதா யத்யாஹா மிருத்யு, காசித்தா தேவதா, ஏதாவது ஒரு தேவதை உண்டா, அது என்ன தேவதை? யத்யாஹா மிருத்யு அன்னம், எந்த தேவதைக்கு இந்த மிருத்யுவோ அன்னம் ஆயிடுவாரு, எந்த மிருத்யோ நம்ம பாக்கிறோமோ இந்த மிருத்யோ அன்னமாயிடுவாரோ அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு அவர் அக்னேர் வயம் மிருத்யு தோ அபாம் அபமிருது அபாம் அபபுனர் மிருத்யு ஜயதி அபாம் அன்னம் அபபுனர் மிருத்யும் ஜயதி அப்படின்னார். அவர் என்ன சொல்லிவிட்டார், இன்னது மிருத்யுக்கு மிருத்யுன்னு சொல்லல அவர். அவர் இவர் இப்படி நம்மளை கேட்கிறார், சரியான சமாதானம் சொல்லாமலேயே நீங்க கேட்ட கேள்விக்கு சமாதானம் நான் சொல்லணும், உண்மையான சமாதானம் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏண்டா நீர் நேர ஒரு ஸ்ரத்தா பக்தியோட கேட்கலன்னா அதுக்கு சமாதானம் சொல்லுவேன். ஸ்ரத்தா பக்தி இல்லாம என்ன ஜெயிக்கணும்னு கேள்வி கேட்கிறீரோ இல்லையோ, எனக்கு தெரியும் என்கிறத மட்டும் நான் காட்டி கொடுப்பேன், அது என்னது எனக்குடையதான சமாதானம் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல மாட்டேன், சிஷ்யன் நான் வந்தா தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னார், இது அப்படிப்பட்டதான சத்தியம், ரகசியமா ஸ்ரத்தா பக்தியோட இருந்தா குரவோ குக்கியமப்பியதா, ரொம்ப ரகசியமான விஷயமா இருந்தாலும் ஆச்சாரியால் சொல்வா நமக்கு. எப்ப ஸ்ரத்தா பக்தியோட இருந்தவாளுக்கு, ஸ்ரத்தா பக்தி இல்லாதவாளுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆகையால் இவர் என்ன பண்ணினார், இந்த சம்சாரத்தை நாசம் பண்ணக்கூடியதான மிருத்யுவுக்கு இன்னொரு மிருத்யு இருக்கான்னு தான் கேட்டார். இருக்குன்ட்டார். அது எப்படி, யார் அந்த மிருத்யு? அப்படியா, அது உலகத்தை எல்லாத்தையும் சாப்பிடுற ஒருத்தர் இருக்க தெரியுமோன்னு உங்களுக்கு அப்படின்னா, யார்? அக்னி பகவான். அக்னிக்கு சர்வபக்ஷகன்னு பேர். எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார். சிலதெல்லாம் நாம சொல்றோம் அக்னியினால பொசுக்க முடியாது, தங்கம் இவையெல்லாம் பொசுக்க முடியாது, இரும்பு அப்படிங்கிறோம். அது கூட அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்ணினா எல்லாம் பொசுங்கி போயிடும். ஓரளவுக்கு நம்ம பார்க்கிற ஒரு இதுல தெரியலையே தவிர, அதை விட ரொம்ப உயர்ந்ததான ஒரு டெம்பரேச்சர் வந்தா எல்லாமே பொசுங்கி போயிடும். ஆகையால் அக்னியினால அழிக்க முடியாதான பதார்த்தம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாவற்றையும் அக்னி எரிச்சுவிடும். ஆனால் அப்படிப்பட்டதான அக்னியே அழிக்கக்கூடியதான ஜலம் உண்டோ இல்லையோன்ட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடியதான மிருத்யுக்கும் மிருத்யு உண்டு, அவ்வளவுதான். ஆனா அந்த மிருத்யு என்னதுன்னு சொல்ல, எதற்காக சொல்லல? சிஷ்யபாவத்தோட வந்திருந்தா சொல்லியிருப்பேன். நீங்க சிஷ்யபாவத்தோட இல்லாம என்ன ஜெயிக்கணும்னு பாக்குறேன். என்ன ஜெயிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர, என்ன சமாதானம்னு சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் இல்ல. அதுவே வாத கதையில சமாதானம் சொல்லி ஆகணும், அதுக்காக இங்க சமாதானம் சொல்லல. ஆனா என்ன பண்ணியிருக்கார்? அதுக்கும் மிருத்யுவுக்கும் மிருத்யு உண்டா? உண்டு. எப்படி? எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதான அக்னிக்கும் ஜலமெனக்கூடியதான மிருத்யு இருக்கிற போல, உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடியதான இந்த சம்சார பட்சகனா இருக்கக்கூடியதான ஒரு மிருத்யுவுக்கும் ஒரு மிருத்யு உண்டு. மிருத்யுக்கும் மிருத்யு உண்டா? உண்டு. அது எப்படி? சர்வபட்சகனான அக்னிக்கு அக்னியை அழிக்கக்கூடியதான ஜலம் எனக்கூடியதான மிருத்யு எப்படி உண்டோ அப்படின்னு சமாதானம் சொன்னார். இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். உபசம்ஹிருதேஷு கிரகாதி கிரகேஷு ஆஹா புனா. இப்படி கிரகங்கள் அதிகிரகங்கள் எனவையெல்லாம் முடித்த பிறகு மறுபடியும் கேட்டார். யாஜ்ஞவல் கேதி ஹோவாச்சா எய்தம் சர்வம் மிருத்யோர் அன்னம். இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே மிருத்யுக்கு அன்னமாக இருக்குமே ஆனால், எஜிதம் வியாக்கிருதம் சர்வம், உலகத்துல வியாக்கிருதமா இருக்கிறது எல்லாமே மிருத்யுக்கு அன்னமா இருக்குமே ஆனால், சர்வம் ஜாயதே விபத்தியதே கிரகாதி கிரகலக்கடேன மிருத்யுனா கிரஸ்தம். எதது உண்டாகிறதோ எதது அழியறதோ எல்லாமே ஜாயதே உண்டாகிறது விபத்தியதே அழியறது எல்லாமே கிரகாதி கிரகலக்கடேன மிருத்யுனா. இந்த கிரகாதி கிரகங்கள் எது? ஐந்து எட்டு புலன்கள், அந்த புலன்களுடைய விஷயங்கள் இவைகள்ல மாட்டிண்டு உலகத்தில் இருக்கிற சகலமும் அழிகிறார்கள். மிருத்யுவும் அன்னமாயிடுமோ உலகத்தை எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதான மிருத்யு இருக்காரே, அந்த மிருத்யுவும் யாரால விழுங்கப்படுவாரோ அப்படிப்பட்டதான சொரூபம் உண்டா சுவாமி அப்படின்னார். ஏன் அப்படி சொல்றேன்னார்? இல்ல மிருத்யு எத்யோபசேசனம் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லிருக்கு. யாருக்கு? பிரம்மா பிராமண ஜாதி, சத்ரம் சத்ரிய ஜாதி, பிரம்மச்சா சத்ரஞ்சான்னு சொல்லிருக்கோம் இல்லையா? அந்த ஒரு சக்காரத்தினால மற்ற ஜாதிகளையும், இன்னொரு சக்காரத்தினால ஜட பொருள்களையும், ஆயல் சராசரமான சகல பதார்த்தங்களையும் அத்தாவாக இருக்கிறவர். அதனால எல்லாவற்றையும் சராசரமாக இருக்கிற சகல பதார்த்தங்களையும் ஸ்தாவர ஜங்கமமான பதார்த்தங்களை எல்லாவற்றையும் விழுங்கக்கூடியதான மிருத்யு இருக்காரே, அந்த மிருத்யு உபேபவத ஓதனா. சரி, இவைகளெல்லாம் விழுங்கக்கூடியதான யமதர்ம ராஜா இருக்காரோ இல்லையோ மிருத்யு, அவரை தொட்டுக்கிறார் அவர் சாப்பிடுறதுக்கு. அந்த பரமாத்மா உலகத்தையெல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த யமதர்ம ராஜாவை நம்ம வடான் தொட்டுக்கிறா போல கடைச்சி அதை சாப்பிட்டு அப்புறம் இதை சாப்பிடுறார். உபசேதனம் மிருத்யு உபசேதனம் அப்படின்னா மிருத்யுவையும் விழுங்குறவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரியறதோ இல்லையா? அதான் சொல்றார் மிருத்யு உபசேதனம். அயம் அபிப்பிராய பிரஷ்டு. அந்த கேள்வி கேட்கிற அர்த்த பாகர் இருக்காரே, அவருக்கு என்ன அபிப்பிராயம்? எதி மிருத்யோகோ மிருத்யும் பட்சதி அனவஸ்தாஸ்யா. இந்த மிருத்யுக்கும் இன்னொரு மிருத்யு இருக்காருனா, அப்ப அந்த மிருத்யுக்கு இன்னொரு மிருத்யு யாருன்னு கேட்பேன், அவருக்கு என்ன மிருத்யுன்னு கேட்பேன், இப்படி கேட்டுட்டே போவேன். ஆகையால் அனவஸ்தவுக்கிறோம். எதி மிருத்யோகோ மிருத்யுகோ மிருத்யும் பட்சதி, மிருத்யுக்கும் மிருத்யு இருக்கிறதாக சொல்வேறையானால் அனவஸ்தாஸ்யா. அத நவட்சதி, மிருத்யுக்கு மிருத்யு இருக்கார் என்கிறது சொல்லவில்லையே என்றால், அஸ்மாத் கிரகாதி கிரக லட்சணாத் மிருத்யோகோ மோட்சஹ நோபபத்யதே. இந்த கிரகாதி கிரக லட்சணம் தானே மிருத்யோ, இங்க சம்சாரம் தானே மிருத்யுவா, இதுக்கு மிருத்யு இல்லைன்னு சொல்லிருக்கேன்னா இதுல இருந்து பந்தத்துல இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? மிருத்யுக்கு மிருத்யு இல்லை என்றால் சம்சாரம் சாஸ்வதமா போயிடும். மிருத்யுக்கு மிருத்யு இருக்கான்னு சொன்னா அந்த மிருத்யுக்கு யார் மிருத்யோ, அந்த மிருத்யுக்கு யார் மிருத்யோன்னு அவசான அவசை வரும். ஆகையால் இப்படி சொன்னாலும் மாட்டிப்பார், அப்படி சொன்னாலும் மாட்டிப்பார். ஆகையால் அவருக்கு பதில் சொல்லாம வாய முடிந்து இருக்கணும். இப்ப வாய முடிந்து இருக்காரு, உமக்கு பதில் தெரியல, நீங்க தோத்து போயிட்ட, பணத்தை திருப்பி கொடுவோம்னு கேட்கலாம் நம்ம அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இப்படி கேட்டார். அதன் வட்சதி அஸ்மாத் கிரகாதி கிரக லட்சணாத் மிருத்யோ மோட்ச நோபபத்தியதே. கிரகாதி கிரக மிருத்யு விநாசேஹி மோட்சஸ்யாத். எப்பொழுது மோட்சம் வரும்? கிரகாதி கிரக மிருத்யு விநாசம் வந்தால் மோட்சம் வரும். சயதி மிருத்யோரபி மிருத்யு ஸ்யாத். ஒருவேளை மிருத்யுவுக்கும் மிருத்யு இருக்குமேயானால் பவே கிரகாதி கிரக லட்சணஸ்ய மிருத்யோர் விநாச. அப்படி இந்த மிருத்யுவுக்கும் ஒரு மிருத்யு இருப்பானேயானால் அப்பொழுது இந்த கிரகாதி கிரக லட்சணமான மிருத்யுவுக்கு விநாசம் வரலாம். அத துர்வசனம் பிரஸ்னஹா மன்வானஹா பிருச்சதி. இந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது என்று கருதி கேள்வி கேட்கிறார். சா சித்தா தேவதாயினி யாஜ்ஞவல்க்யர் பக்கம் அஸ்தி தாவன் மிருத்யோர் மிருத்யோ அப்படின்னு பதில் சொல்றார். மிருத்யுக்கு மிருத்யு இருக்கு எனது. அப்ப அனவஸ்தை வருமே, அந்த மிருத்யுக்கு யாரு மிருத்யோ, அந்த மிருத்யுக்கு யாரு மிருத்யோ வருமே. நான் அனவஸ்தா சார் ஏன் சத்யாபி அந்யோ மிருத்யோ இதே. நான் அனவஸ்தா, அனவஸ்தா இல்லை ஏன்? சர்வ மிருத்யோகோ மிருத்யந்தர அனுபவத்தே. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடியதான மிருத்யுக்கு இன்னொரு மிருத்யு இல்லை. எப்படி கதம் புனகா கம்யதே அஸ்தி மிருத்யோர் மிருத்யுறது என்ன சார்? உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொல்லக்கூடியதான மிருத்யுக்கு இன்னொரு மிருத்யு இருக்குது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னது அது? திருஷ்டத்வாத். உலகத்துல பார்த்திருக்கோம். ஆகையால் இப்ப எப்படி பதில் சொல்றார்? லோகத்துல பார்த்த மாதிரி வச்சுட்டு பதில் சொல்லிருக்கார். ஆன்சர் வந்து எக்ஸாம்பிளை கொண்டு சொல்லியிருக்காரு, ரியல் ஆன்சர் வெளியில சொல்லலை. அவர் அக்னிஸ்தாவத் சர்வத்திய திருஷ்டோ மிருத்யோ விநாசகத்வாத். எல்லோராலையும் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதான ஒரு மிருத்யுவாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டதான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு, அதுக்கு அக்னி என்று பெயர். அக்னிக்கு சர்வபக்ஷகன்னு பேரு, எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவர். அப்படி அக்னிஸ்தாவது சர்வசிய திருஷ்டா மிருத்யு, எல்லாவற்றையும் சொல்லக்கூடியவரா அக்னியை பார்த்து கொண்டிருக்கோம் மிருத்யு என்று. மிருத்யு விநாசகத்வாத் சஹா. அப்படிப்பட்டவரும் அத்பிஹி பக்ஷியத்தே, ஜலத்தினால சாப்பிடப்படுகிறார். அக்னி நிறைய இருந்தா என்ன பண்றார் ஃபயர் இன்ஜின்கார வந்து ஜலத்தை கொட்டுறான். எவ்வளவு நெருப்பா இருந்தாலும் அணிஞ்சு போறதோ இல்லையோ, ஆனா அந்த அக்னியான நெரு ஜலம் கொஞ்சமா இருந்தா தான் சாப்பிடுவார். ஜலம் அதிகமா இருக்கமையான ஜலம் அக்னியை சாப்பிடும். அது என்ன அப்பாவுக்கும் பையனுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும் பாருங்க. அக்னியில இருந்தா ஜலம் பிறந்தது, ஜலம் குறைச்சலா இருந்ததுன்னு வச்சுங்களேன் அக்னி சாப்பிடுறோம், ஜலத்தை இல்லாம பண்ணிவிடும். ஆனா ஜலம் அதிகமா இருக்குமே என்னால் அக்னியை ஜலம் சாப்பிடும். பாத்தீங்களா விவகாரம் இப்படி இருக்கு. அதனால் அந்த அக்னியானது நெருப்புக்கும் பட்சகமாக இருக்கு. ஆனா சோ அத்தே பட்சதே சோ அக்னிரபாமன்னம் கிரகண தரி மிருத்யோகோ மிருத்யுருதி அஸ்தி கிரக மிருத்யோர் மிருத்யுருதி. மிருத்யுக்கு மிருத்யு உண்டான்னு கேட்டாலும் நான் எடுத்துங்க, மிருத்யுக்கு மிருத்யு உண்டு அவ்வளவுதான் சொன்னாரே தவிர, அந்த கிரகாதி கிரக லட்சணமான மிருத்யுக்கு இன்னொரு மிருத்யு யார் அவர் அவர் சொல்லல. அதை பார்க்கணும். எப்பொழுதுமே ஸ்ரத்தா பக்தியோட ஒரு வினயத்தோட வந்து கேட்டவாளுக்கு தான் பதில் சொல்வான். அந்த வினயம் இல்லாம கேட்ட கேள்வி உண்டா இல்லையா அது தான் சபித்துக்கு பதில் சொன்னாரே தவிர சரியான பதில சொல்லல. அதனால கிரகண தருகி அஸ்தி மிருத்யோர் மிருத்யுருதி, மிருத்யுக்கும் மிருத்யு உண்டு. தேன சர்வம் கிரகாதி கிரக ஜாதம் பட்சதே மிருத்யோஹோ மிருத்யுனா. இந்த கிரகாதி கிரக லட்சணமான சகல பதார்த்தங்களும் மிருத்யுக்கு மிருத்யுவா இருக்கக்கூடியதான் அவரால் சாப்பிடப்படுகிறது. தஸ்மின் பந்தனே நாசித்தே, அதனால இந்த பந்தங்கள்லாம் நாசிக்க நாசமாகுமேயானால் மிருத்யுனா பட்சிதே சம்சாராத் மோட்சஹ உபபன்னோ பவதி. சம்சாரத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு மோட்சம் வரலா. பந்தனம் ஹி கிரகாதி கிரக லட்சணம் முக்தம். இந்த கிரகாதி கிரக லட்சணமா இருக்கக்கூடியது பந்தனம் அல்லவா, எல்லாரையும் கட்டி போடுறது அல்லவா, அதுன்னா சொல்லப்பட்டிருக்கு. தஸ்மாத் மோட்சா உபபத்தியதே, அதுல இருந்து மோட்சம் வரலாம். இத்யேதத் பிரசாதிதம் இப்படி சொல்லப்பட்டது. அதா பந்தமோட்சாய புருஷ பிரயாசா சபலோபவதி. இந்த பந்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மனிதன் பண்ண வேண்டியதான மனிதன் பண்ணக்கூடியதான முயற்சியானது சபலம். ஞாபகம், மனிதன் பண்ண வேண்டியதான முயற்சி, அதுக்கு சாஃபல்யம் உண்டு. சார் மனுஷனுக்கு முயற்சி உண்டா சார்? அவன் தான் ஜன்மாந்தரத்தில் ஏற்பட்டதான பிராரப்த கர்மாவனால மாட்டிண்டு தத்தளிக்கிறானே அப்படின்னு கேட்டா, இல்லை, ஜன்மாந்தரத்தினால வந்ததான பாபங்கள் புண்ணியங்கள் அவைகளினால் ஏற்படக்கூடியதான இன்ப துன்பங்கள் அவனை வாட்டிக்கொண்டே இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல. அதனால்தான் அவன் பழக்கினா, அதனால்தான் கஷ்டப்பட்டு இருக்கான். எந்த மனுஷன் சௌக்கியமா இருக்கான் பாருங்க லோகத்துல? ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் தான், கஷ்டம் இல்லாத மனுஷன் கிடையாது. அது எப்படி நமக்கு இன்னொருத்தர் கஷ்டம் பார்த்தோம்னா அது பரவாயில்லை போல தோன்றது, நமக்கு வந்த கஷ்டம் தான் நமக்கு தெரிய பரிசா இருக்கா போல காணப்படுறது. ஆனா இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அவனவனுக்கு தகுந்ததான கட்டங்கள் இருக்கத்தான் இருக்கு. உபாப்யாமேவ மனுஷ்ய லோகம். சாஸ்திரமே என்ன சொல்றது? துன்பங்கள் இன்பங்களும் ரெண்டும் ரெண்டும் மாறி வந்தா தான் ஏன் மனுஷிய ஜென்மா? வெறும் இன்பங்கள் மட்டும் இருந்தால் தேவலோகம், வெறும் துன்பங்கள் மட்டும் இருந்தால் அவனுக்கு நரகலோகம். மாத்தி மாத்தி வந்து கொண்டிருக்கும் மனுஷிய லோகத்தில். சில பேருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், தூக்கலா இருக்கும், சில பேருக்கு குறைச்சலா இருக்கும், சில பேருக்கு வர்ற துன்பம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல முடியாம இருக்கும், சில பேருக்கு வர்ற துன்பம் எல்லாருக்கும் தெரியலா போல இருந்திருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சா அது சிலது வெக்கமா இருக்கும், சிலது தெரியாத போனா இன்னொருத்தருக்கு சொல்லிக்க வெக்கமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அவ்வளவே தவிர இன்பம் இல்லை, துன்பம் இல்லாத மனிதன் உலகத்துல கிடையாது. ஆனால் எல்லாமே பிராரப்த கர்மாவில மட்டும் வந்திருக்குமே ஆனால் மறுஜென்மா நல்லதா பண்ணி கொடுறதுக்கு இவனால முடியும் என்று சொல்லக்கூடியதான சாஸ்திரங்கள் வேஸ்டாங்க. அப்ப என்ன சொல்றது சாஸ்திரங்கள்னா, உன்னால சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது இல்லாமல் அதுக்கு வேண்டியதான பிரயாசமும் நீ எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ஜென்மாவில இப்படிப்பட்டதான துன்பங்கள் வராம இருப்பதற்கு ஒரு பிரயாசம் உன்னால எடுத்துக்கொள்ளலாம். அத்தக பந்த மோட்சாய, பந்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு புருஷ பிரயாச, மனிதனுடைய எஃபர்ட், மனிதன் தானா எடுத்துக்கூடியதான ஃப்ரீவில்னால எடுத்துக்கொள்ளக்கூடியதான எஃபர்ட் இருக்கு பார்த்தீங்களா, சபலோ பவிஷ்யதி, அதுக்கும் பலம் உண்டு. நீங்க உங்க எஃபர்ட்னால பண்ணி அதை ஜெயிக்கலாம் என்கிறதும் பவிஷ்யதி. அதா அப்பாத்த போனார் மிருத்யம். ஆகையால் மிருத்யவே தோக்கடித்து தோக்கடிப்பீர், அதுல சந்தேகம் கிடையாது அப்படின்னு பதில் சொல்லியாச்சு. அப்ப என்ன மிருத்யுக்கும் மிருத்யும் சார்? இது யாக்கியம் வலிக்கர் தான் சொல்லாது சார், உண்மை நமக்கு தெரியணுமே சார். மிருத்யுக்கு மிருத்தி யாரு தெரியாதவன நாம எப்படி சார்? அவர் சொல்லல, நான் என்ன பண்றது? பெரியவர், ரொம்ப பெரியவாள் இருந்தா நம்ம அதட்டு கேட்க முடியாது. அவ ஏதோ அப்படி மேலோட காட்டிவிட்டார், தெரிஞ்சு கொண்டேன். உலகத்துக்கெல்லாம் இழைக்கிற நெருப்பு இருக்கோ இல்லையோ, அவர் அணைக்கிறதுக்கு ஜலம் இருக்கோ இல்லையோ, அப்படிதான் பா உலகத்துல இருக்கிற எல்லா மிருத்தியுக்கும் கொல்றவர் இன்னொரு மிருத்தியும் இருக்கார் அப்படின்னு போயிட்டார். நமக்கு விஷயம் தெரியணுமே அதுவா? உலகத்துல எல்லா மனுஷியாலையும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துறது என்ன தெரியுமோ, நான் இந்த கிரகாதி கிரகங்கள், இதுதான் பந்தம். இந்த கிரகாதி கிரகங்கள் தான் மிருத்யு. மனுஷனுக்கு மிருத்யு என்ன? இந்த புலன்கள், புலன்கள்னால ஏற்படக்கூடியதான விஷயங்கள். இதுல கட்டிண்டு மாட்டிண்டு இவன் தத்தளிச்சுட்டே இருக்கான். இவனை ஹிம்சப்படுத்துறது இவனுக்கு மிருத்யுவா இருக்கிறது என்ன? கிரகாதி கிரகங்கள். இந்த சம்சாரம் எனக்கூடியதான மிருத்யுவை கொல்றதுக்கு ஒரு மிருத்யு இருக்கான்னா கேட்டேள், மிருத்யுக்கு மிருத்தி யாருன்னா பிரம்ம ஜானம். அந்த பிரம்ம ஜானம் வந்ததேயானால் இந்த கிரகாதி கிரகங்கள் ஒண்ணும் பண்ணாது. ஆகையால் மிருத்யுக்கும் மிருத்யு உண்டு. சரி, அந்த மிருத்யுக்கும் மிருத்யு உண்டா சார் கேள்வி கேட்கணும். என்ன ஏன்னா அதுவும் மிருத்யோ இல்லையோ, மிருத்யுவானா அதுக்கு ஒரு மிருத்யு வேணுமே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அந்த மிருத்யுக்கும் மிருத்யு இல்லை. ஏன் மிருத்யு இல்லை? அந்த பிரம்ம ஜானம் என்கிறது ரெண்டு கணம் தான் இருக்கு, மூணாவது கணத்துல தானா போயிடும். ஏன் சுவாமி தானா போறதுன்னா, இந்த பிரம்ம ஜானம் எப்படி சார் உண்டாச்சு? இந்த மனசுல இருந்து மனசுல வேதாந்தத்தை சிரவணம் பண்ணி பண்ணி, அதனால மனநம் பண்ணி தியானம் பண்ணுவேலையானால் அந்த தியானத்தினால ஒரு ஞானம் ஏற்படும். அந்த ஞானமானது அந்த கரண விருத்தி. இந்த மனசுல ஏற்பட்டதான அகண்டாகார விருத்தி. அந்த அகண்டாகார விருத்தி மனசுல ஏற்படக்கூடியதான எண்ணம் எல்லாம் ரெண்டு கணம் தான் இருக்கும். முதல் கணத்துல தான் பிறக்கும், ரெண்டாவது கணத்துல தன் செயலை செய்யும், மூணாவது கணத்துல தானே அழியும். நமக்கு வந்ததான அறிவு, அந்த அறிவே பர்மனண்டா இருக்குமே ஆனால் அடுத்த அறிவு நமக்கு வராது. நமக்கு எப்படி ஒவ்வொரு கணமும் அறிவு மாறிண்டே இருக்கும் இல்லையா? ஒரு தடவை இதை பார்க்கறாள், ஒரு தடவை அதை பார்க்கறாள், இன்னொன்னு பார்க்கறாள், அது என்னன்னு யோசனை பண்றாள், இன்னொன்னு பேசுறேன். என்னைக்காவது ஒரு பொருளையே நினைச்சு நீங்க இருக்கலா இல்லையே? ஒரு பொருளையே நினைக்கணும் என்ற தியானத்துல தாங்கள் உட்கார்ந்தாலும் உங்க மனசு நிக்க மாட்டேங்கிறது. ஆகையால் உங்களுடைய நிலை என்ன? சாதாரணமான நிலை என்ன? கணம் கணம் மனதில் அறிவு மாறிக்கொண்டே இருக்கு. அப்படியே டிவியில ஒரு பொம்மையே வந்ததுன்னா அதை மாத்திரீர்கள் பாருங்க, மாறிட்டே இருக்கணும். உங்களுக்கு வேற வேற வந்துட்டே இருக்கணும். அப்படி மாறிட்டே இருந்தாதான் மனுஷனுக்கு சந்தோஷம். ஆகையால் மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதான அறிவெல்லாம் விக்ஷணாவத்தாயி திருதீய கண துவம்ச பிரதியோகி அப்படின்றது. மூணாவது கணத்துல அது போகிவிடும். இரண்டு கணங்கள் தான் இருக்கும். அந்த இரண்டு கணங்கள் இருந்து திருதீய கண துவம்ச பிரதியோகியா இருக்கக்கூடியதான ஞானம் இருக்க, அந்த ஞானத்தை தான் நாம ஞானம்னு சொல்றோம். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான சுத்த பிரம்ம ஞானத்தை நாம் ஞப்தின்னு சொல்றோம். இந்த ஞானம் இருக்க இது முதல் கணத்துல தான் உண்டாருது. இரண்டாவது கணத்துல இந்த கிரகாதி கிரக லட்சணமான சம்சாரத்தை அழிக்கிறது. மூணாவது கணம் தானே போயிடும். இந்த பழைய நாளெல்லாம் அடுப்பை வீச சொல்லுவாம், அடுப்பை இவன் பையனோ இல்லையோ அவனுக்கு கோபம் வரும். இந்த காரியங்கள்லாம் சொன்னா ரொம்ப கோபம். விளையாடுன்னு பரவாயில்ல, இதெல்லாம் அடுப்பை வீச அது பண்ணுன, அது என்ன பண்ணும், விசிறி வந்து வேகமா வீசுவான். வீசினா அந்த நெருப்பு தணல்ல இருந்து நெருப்பு பொறிகள் வேலையில் வரும். அந்த நெருப்பு பொறிகளானது உடம்பு மேல படும், சுடுவோம். அந்த சுட்ட பிறகு என்ன சின்ன உடம்ப சுட்டித்து அடுத்த கணம் அதுவும் அழிஞ்சு போயிடுது. உடம்ப சுட்டுட்டு அதுக்காக அந்த நெருப்பு பொறியும் அழிஞ்சு போயிடுது. அதே மாதிரி தான் உங்க பிரம்ம ஜானமும் தான் வந்து சம்சாரத்தை அழித்து தானும் அழிஞ்சு போயிடுது. ஆகையால் மிருத்யுக்கு இன்னொரு மிருத்யு வேண்டாம். சம்சாரத்தை கிரகாதி கிரக லட்சணமான வந்தனத்தை கொல்லக்கூடியதான மிருத்யு பிரம்மஜானம். அந்த பிரம்மஜானத்தை அழிக்கக்கூடியது வேற ஒண்ணும் இல்ல, தானே போயிடும். இதுக்கு லோகத்துல திருஷ்டாந்தம் சொல்லும் பொழுது சதகரஜோ திருஷ்டாந்தம்னு சொல்லுவான். இந்த கணர் ரொம்ப கலங்கி இருக்குமே, ஆனால் அதுல என்ன பண்ணுவான், சேத்தாங்கொட்டை எல்லாம் பொடி பண்ணி அதுல போடுவான். போட்டா என்ன ஆகும் சார்? முதலேயே அது கலங்கி இருக்கு, ஒரே குப்பையா இருக்கு, அது இன்னொரு குப்பையை போடுற இல்ல சார், அதான் என் ரகசியம்னா. அந்த குப்பையை அதுல போட்டோமே ஆனால் அப்ப என்ன ஆகும்? ஒரு பத்து நிமிஷம் ஆனவரை பார்த்தீங்கன்னா இந்த மேல நீங்க போட்ட குப்பை இருக்கு பார்த்தா தேட்டாங்கொட்ட பொடி, அது தானா கீழே போகும். கீழே போகும்பொழுது அதுல முன்னாலேயே இருக்கக்கூடிய அழுக்கையும் சேர்த்து கீழே அழுத்தின்னு போயிடுது. ஜலமானது தெளிவா இருக்கு. எப்படி தேட்டாங்கொட்ட பொடையானது தத்தக்க ரஜஸ்ன்னு சொல்றது, அது தானும் கீழே இறங்கி மற்ற பதார்த்தங்களை அழுக்கையும் கீழே இழக்கிறதோ, அதே போல தானும் மற்றவைகளை அழித்து தானும் அழியிறது பிரம்மஜானம். சோ இதுக்கு கதக ரஜோ நியாயம்னு சொல்லுவா. அதே போலயே தக்த பீதாம்பு நியாயம், இந்த தோசக்கல்லு நியாயம். தோசக்கல்லு இருக்கு பத்தல, அது என்னாகும், ரொம்ப காஞ்சி இருக்கும். நன்னா அதுல நெருப்புல வச்சிருக்கேன், அதுல தோசக்கல்ல நீங்க அந்த தோசைக்காக மாவை விட்டுன்னா விட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுத்தர பார்த்து அதை பரப்புற பருங்க, அந்த பரப்புறதுக்குள்ளேயே அந்த இடத்துல அது நல்லா அதோட ஒட்டிக்கும். அதை ஒட்டிக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் தெரியுமா, கொஞ்சம் ஜலத்தை தெளிப்பா பழைய நாள்ல. இப்ப கொஞ்சம் எண்ணெயை விடுறேன், ஒரு முட்டை எண்ணெயை விட்டு அது அப்படியே வந்த பிறகு கொஞ்சம் நெய்யை போடுவேன், இது மாவை போடுவேன், போட்டு அது அப்படியே அப்படியே பரப்புவேன். அதுக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதோ மாவுதான் கெட்டு போயிடும், அது அகோரமா வரும் விவகாரம். அது கொஞ்ச நாள் பிராக்டிஸ் வரணும். அப்ப என்ன, அந்த தோசைக்கல்லானது அதுல விட்டதான ஜலமானது, அந்த ஜலம் தேங்கி நிக்கல, அந்த ஜலமும் அங்கேயே இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த தோசையில இருக்கக்கூடியது அந்த மாவு இன்னும் ஜலத்தோட ஜாஸ்தி ஆகிடும். தானே வராது. அது என்ன பண்ணும், அந்த கல்லினுடைய டெம்பரேச்சர் தான் குறையிறது. குறையறது மட்டுமல்ல தானே இல்லாம போறது, அந்த ஜலமானது அதனுடைய டெம்பரேச்சர் குறைச்சு தானும் இல்லாம போறது. அதே போல தர்சபி தாம்பு நியாயம் சொல்லுவாங்க. இப்படி பிரம்மஜானம் தான் உண்டாகி தான் இன்னொன்னை அழித்து பிறகு தானும் அழிந்து விடும். ஆகையால் மிருத்யுவுக்கு மிருத்யு சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் இல்லை, இல்லை என்கிறதான் சமாதானம். ஆகையால் உலகத்தை எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதான யாதொரு மிருத்யு உண்டோ பிரம்ம சாட்சாத்காரம், அதுக்கு ஒரு மிருத்யு இல்லை. ஆனா என்ன ஆச்சு, இந்த கிரகாதி கிரக லட்சணமான மிருத்யுவை கொள்றதுக்கு ஒரு மிருத்யு இருக்கார் பிரம்ம சாட்சாத்காரம். ஆகையால் மிருத்யுவுக்கு மிருத்யு இருக்கு என்கிறது சமாதானமாச்சு. ஆனா அதற்கு பின்னால ஒரு மிருத்யு, அதுக்கு பின்னால ஒரு மிருத்யுங்கிற அனவசையானது இல்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்லிவிட்டார் யாஜ்ஞவல்க்யர். சொன்னது சொல்லாமல் சொல்லிவிட்டார், ஆனா கரெக்டான ஆன்சரும் அவருக்கு சொல்லல. திருஷ்டாந்தம் அக்னிக்கு பட்சகமாக ஜலம்மை என்பது சொல்லிட்டார். அது சொன்னதுமே அவர் பார்த்தார், யாஜ்ஞவல்க்யோதிஹவாச்சா. அவர் கேட்டார், ஓஹோ இப்ப உங்களுக்கு என்ன சொல்ற, உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு காட்டிட்டு இருக்கேன். யாஜ்ஞவல்க்யர் எனக்கு ஆன்சர் தெரியும்னு காட்டிவிட்டார், அவ்வளவுதான். அது புரிஞ்சுட்டார் அவர், யாஜ்ஞவல்க்யோதிஹவாச்சா. எத்ராயம் புருஷோம் ரியதே, இதோ இந்த மனுஷன் பிராணனை விடுறாரே, உதஸ்மாத் பிராணாக்ராமந்தி, இவன் சரீரத்திலிருந்து பிராணம் கிளம்புறதா இல்லையா அப்படின்னு கேட்டார். உதஸ்மாத் பிராணாக்ராமந்தியாஹோ அப்படின்னு போறதா இல்லையா பிராணன் அப்படின்னாரு. இது என்னன்னா, பிராணன் போகலேன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், அப்ப சாகலேன்னு பார்த்து, பிராணன் போயிடுது அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன், இப்ப விஜ்வானுக்கு சரீரத்திலிருந்து பிராணம் போச்சோ இல்லையோ, பிராணம் போனப்புறம் அது எங்கேயோ ஒரு இடத்துக்குன்னா போறது, போன பிராணன் இன்னொரு பிறவை எடுத்துக்கணுமோ இல்லையோ, அப்ப பிரம்ம ஜானம் வந்து என்ன பிரயோஜனம்? அவன் பிராணம் சரீரத்திலிருந்து போகலேன்னு சொன்னார், அவன் சாகலே பார், அவன் சாகலேன்னு இந்த சம்சாரத்துல இருந்துட்டே இருக்கான். பிராணன் இவனோட்ட போச்சுன்னா போன பிராணம் வேற எங்கேயோ சரீரத்தை எடுத்துக்கணும். நீங்க தான் சொன்னேன், ஜாதஸ்தி த்ருவம் மிருத்யு, த்ருவம் ஜென்ம மிருதஸ்யா, பிராணனை விட்டவனுக்கு மறுபடியும் பிராணன் இன்னொரு சரீரத்துல வரணும். ஆகையால் அந்த சரீரத்துல பிராணம் வரணும், மறுபடியும் அவன் பிறந்தானே. ஆனால் அப்ப அவன் என்ன சார் பிரம்மஜானி, இக்காக வேதாந்த சார் வாசிக்கணும், ஓஹோ இப்படி சொன்னாலும் மாட்டிப்பார், அப்படி சொன்னாலும் மாட்டிப்பார். ஆகையால் எப்படி பிராணன் அவருக்கு ஞானிக்கு பிராணம் போறதா இல்லையா சொல்லுங்க அப்படின்னார். யாஜ்ஞவல்க்யர் பார்த்தார், ஏதாவது ஒரு பட்சம் சொல்லட்டும், அப்புறம் பார்த்து போட்டார். நேதி நேதி ஹோ வாச யாஜ்ஞவல்க்யா, இல்லை இல்லை ரெண்டு தான் சொல்லிட்டார். என்ன அது, உனக்கு தெரியாதுப்பா எனக்கு தான் தெரியும், நான் பிரம்மஞானி எனக்கு போகாது, அதனால ரெண்டு தரம் சொல்லும், இல்ல இல்ல நேதி நேதி யாஜ்ஞவல்க்யா. போலன்னா என்ன சார் அர்த்தம், இங்கே இருக்க இவன் சாகவே மாட்டானோ? அப்படி இல்ல, அத்ரைவ சமபனீயந்தே, இங்கேயே அங்கே ஒடுங்கி போறது, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் கை காலு எல்லாமே, பிராண அபான வியான உதான சமானம் எல்லாமே அந்த இதயத்துல இருக்கக்கூடியதான பிரம்மத்துல ஒடுங்கி போறது. அத்ரைவ சமவீனியந்தே சவுச்வயதி, எப்பொழுது ஒடுங்கி போயிடுதோ அந்த சரீரம் இருக்கு பார்த்தடா, தானா கீழே வருது. சவுச்வயதி, அது உப்பி போறது. ஆத்மாயதி, கொரு கொருன்னு கொஞ்ச நேரம் சத்தம் பண்ணிட்டே இருந்தது பிராணம் விடுற காலத்துல. அப்ப என்னது, ஆத்மாதோ மிருதஸ்தேதே, பிறகு தானா கீழே விழுந்துருது சரீரம். சரீரத்தை வச்சு அவனுக்கு கவலையே இல்லை, அவன் பாட்டுக்கு பிரம்மம் ஆயிட்டான் போக அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை. ஆகையால் வித்வானுடைய மரணம் எப்படி, வித்வானுக்கு மரணமே கிடையாது. மரணம்னு சொன்னா மறுபடியும் இன்னொரு சரீரத்தை பிடிச்சுக்கிறதுக்கு தான் மரணம்னு பேர். இவனுக்கு என்ன அறது, புலன்கள் என்ன பிராணங்கள் என்ன, இதயத்திலேயே இருக்கக்கூடியதான பரம்பொருளோட ஒன்னா போயிடுறது அப்படிங்கிற சமாதானம் இங்க சொல்லிவிட்டு இருக்க. இதுக்கு பாஷ்யம் பார்க்கணும். இதனால்